2023 ஜூலை மாத தெண்டலிதழில் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 20F. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீனர் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனர் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி: நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு உயர்நிலை மேலாண்மை பதவியை சௌகரியமாக வேலை பார்த்து வருகிறேன். ஆனால் என் நண்பர்கள் சிலர் தாங்களே நிறுவனங்களை ஆரம்பித்து வெற்றி பெற்று செல்வந்தர் ஆகியுள்ளார்கள். எனக்கும் ஒரு நல்ல யோசனை உள்ளதால் நானும் ஆரம்ப நிலை நிறுவனத்தில் குதிக்கலாமா என்று தோன்றுகிறது. ஆரம்பித்தால் எவ்வளவு சீக்கிரம் வெற்றி கிடைக்கும்? அதற்கு உங்கள் பரிந்துரை என்ன? கதிரவனின் பதில்: ஆரம்ப நிலை நிறுவனத்தில் வெற்றி காண்பது நீங்கள் நினைக்கும் அளவு அவ்வளவு ஒன்றும் எளிதல்ல என்று முன்பு கூறினோம். நிறுவனம் எதிர்கொள்ளும் இன்னல்களையும் பட்டியலிட்டோம். இதோ அந்த இன்னல் பட்டியல். சொந்த குடும்ப நிதி நிலைமை மற்றும் தியாகங்கள், நிறுவனர் குழுவை சேர்த்தல், உங்கள் யோசனையை சோதித்து சீர்படுத்தல், முதல் நிலை நிதி திரட்டல், முதல் நிலை திசை மாற்றம் இனிஷியல் பிவட்டிங், முதல் சில வாடிக்கையாளர்கள், விதைநிலை நிதி திரட்டல், வருடம் மில்லியன் டாலர் விற்பனை நிலை, சந்தை மெத்தனம், சந்தை மாற்றம் அதனால் திசை மாற்றல், முதல் பெருஞ்சுற்று நிதி திரட்டல், குழுவுக்குள் கோளாறு அல்லது கருத்து வேறுபாடு, குழு பிரிதல், வெற்றி கோட்டை தாண்டுவதில் தடங்கல்கள். சென்ற பகுதிகளில் குடும்ப நிதிநிலை இன்னல்கள் என்னென்ன நேரக்கூடும் என்பதை பற்றியும் புதிய தலைமை மேலாளரால் எழக்கூடிய சிக்கல்களை பற்றியும் விவரித்தோம். இப்போது உங்கள் ஆரம்ப யோசனையை சோதித்து சீர்படுத்துவதில் எழக்கூடிய சிக்கல்களை பற்றி விவரிப்போம். நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உங்கள் யோசனை மீது அசைக்க முடியாத தீவிர நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்கும். உங்களுக்கே இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்கும்? அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அத்தோடு விட்டுவிடக் கூடாது. அந்த யோசனைக்கு ஓரளவாவது வாடிக்கையாளர் வரவேற்புள்ளதா, எந்த பயன்முறைகளுக்கு யூஸ் கேசஸ் மீண்டும் மீண்டும் விற்க அதிகம் வாய்ப்புள்ளது என்று பரிசீலிக்க வேண்டும். அத்தகைய பரிசீலனையின் போது உங்கள் யோசனை செதுக்கப்பட்டு சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு மெருகேறும். எங்கள் ஃபேப்ரிக் நிறுவனம் 20-30 வருங்கால வாடிக்கையாளர், ஆலோசகர்கள், துணை நிறுவனங்கள் மற்றும் மூலதனத்தாரிடம் யோசனையை கலந்தாலோசித்துவிட்டு ஓரளவு வெற்றி வாய்ப்புள்ள யோசனை என்று தோன்றிய பின்னரே அதன் அடிப்படையில் மற்ற நிறுவனர்களுடன் சேர்ந்து நிறுவனத்தை ஆரம்பிக்கும் வழிமுறையை பின்பற்றுகிறது. அதற்கு பின் வெற்றி வாய்ப்பு பல அம்சங்களால் வேறுபடலாம். அவற்றை வேறு இன்னல்களை பற்றி விவரிக்கையில் பார்ப்போம். அப்படி யோசனை பரிசீலனை செய்து மெருகேற்றுவதில் ஏற்படக்கூடிய இன்னல்களை பற்றி இப்போது விவரிப்போம். யோசனையை பற்றி கலந்தாலோசிக்க யாரையாவது நேரம் செலவிட செய்வதே கடினம்தான். முதலாவதாக யாரை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று பட்டியலிட வேண்டும். உங்கள் யோசனையை பற்றி கருத்துமிக்க ஆலோசனையை யாரால் அளிக்க முடியும் என்று உங்கள் வணிகத்துறையில் உள்ள நிபுணர்களுடன் அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு அவர்களை எப்படி அணுகுவது என்று கண்டறிய வேண்டும். தற்போதெல்லாம் பெரும்பாலும் அன்னாருடைய தொலைபேசி எண் கண்டறிவது கடினம். அப்படியே எப்பாடேனும் பட்டு தொலைபேசி எண்ணை கண்டறிந்து விட்டாலும் பெரும்பாலாக அனைவரும் தமக்கு நன்கு அறியாதவரிடமிருந்து அழைப்பு வந்தால் பதிலளிப்பதே இல்லை. பொதுவாக செய்தி சேமிப்பு வசதிக்கு போய்விடும். அப்படி செய்து விடுத்தாலும் அதை பொறுமையாக கேட்டு பதில் செய்தியோ அழைப்போ விடுப்பவர்கள் வெகு குறைவே. ஏனெனில் அவ்வாறு கலந்தாலோசிக்க வேண்டிய நிபுணர்களுக்கு நேரம் கிடைப்பதே அபூர்வம். அதை பற்றி ஏற்கனவே யோசனையை கலந்தாலோசிப்பது அவசியமா என்னும் யுக்தி கட்டுரையில் இதை விளக்கியுள்ளேன். மேலும் இப்போதெல்லாம் ஒரே சமயத்தில் 100 கணக்கான, ஏன் 1000 கணக்கான ஆரம்ப நிலை நிறுவனங்கள் யோசனை சீர்திருத்த முயற்சியில் ஈடுபடுகின்றன. ஒரே வணிக பரப்பிலேயே கூட பற்பல நிறுவனங்கள் சற்றே வித்தியாசமான யோசனைகளை கலந்து ஆலோசிக்க முற்படுகின்றன. அதனால் உங்கள் துறையில் கலந்தாலோசனை செய்யும் அளவுக்கு திறனுள்ள நிபுணர்கள் ஒவ்வொரு நாளும் பல நிறுவனங்களிடமிருந்து ஆலோசனை கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கையில் உங்கள் நிறுவனத்தை மட்டும் அவர்கள் எதற்காக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும்? அதனால் அப்படிப்பட்ட நிபுணர் ஒருவரை பற்றி மின்வெளியில் ஆராய்ந்து நீங்கள் குறியிட்ட பின் அவரை எப்படி உங்களுடன் கலந்தாலோசிக்க ஒத்துக்கொள்ள வைப்பது என்பதை ஒரு முக்கிய குறிக்கோளாக வைத்துக் கொண்டு தீவிரமாக செயல்பட வேண்டும். அவரோடு உங்களுக்கு சற்றாவது நேரடி பரிச்சயம் இருந்து அவர் தொலைபேசி எண் உங்களிடம் இருந்தால் தொலைபேசியில் அழைத்து பார்க்கலாம், அல்லது ஒரு மின்னஞ்சல் அனுப்பி பார்க்கலாம், அல்லது லிங்க்டனில் தொடர்பு கோரிக்கை விடலாம். எதற்கும் அவர் பதிலளிக்காவிட்டாலோ அல்லது அவரோடு நேரடி பரிச்சயம் இல்லாவிட்டாலோ என்ன செய்வது? அவரை எங்காவது தற்செயலாக சந்திக்க முயலலாம். அதில் தற்செயலாக என்னும் வார்த்தைக்கு எதிர்மாறான அர்த்தம், அதாவது அவர் ஏதாவது ஒரு இடத்தில் இருப்பார் என்று தெரிந்தால் அங்கு நீங்களும் சென்று அறிமுகப்படுத்திக் கொண்டு முன் குறிப்பிட்டது போல் மின்னஞ்சல், தொலைபேசி, லிங்க்டின் போன்றவை வழியே முயலலாம். அப்படிப்பட்ட நிபுணர் ஏதாவது கருத்தரங்கில் கலந்து கொள்ளப் போகிறாரா என்று மின்வெளியில் தேடி பார்க்கலாம். அந்த கருத்தரங்குக்கு நீங்களும் சென்று அவர் பேச்சு அல்லது கலந்துரையாடலை கேட்கலாம். பொதுவாக அந்த நிகழ்வுக்கு பின் அவர்கள் சற்று நேரம் தங்கி கேட்டவர்களோடு உரையாடுவதுண்டு, தொடர்பு அட்டைகளையும் விநியோகிப்பது உண்டு. சந்தடி சாக்கில் அவர் பேச்சை புகழ்ந்து உரையாடிவிட்டு உங்களையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு உடனேயே அவருடன் பின்தொடர்புக்கு ஃபாலோ அப் முற்பட்டால் பலன் கெட்டக்கூடும். அதுவும் முடியாவிட்டால் என்னதான் செய்வது? வலை வைக்க வேண்டியதுதான். இது என்னடா வம்பா போச்சே! யோசனை சீர்திருத்தத்துக்கு முயல போனால் வேட்டையாட வலை விரிக்க சொல்கிறேனே என்று பார்க்கிறீர்களா? விளக்குகிறேன். சொல்ல போனால் இதுவும் ஒரு கோணத்தில் வேட்டை போலத்தான். இலக்கு அந்த நிபுணர், ஆனால் அவரை பிடித்து கூண்டில் அடிக்கப் போவதில்லை. அவரை பிடித்து ஒரு கலந்தாலோசனை தான் நடத்தப் போகிறோம். அடுத்த பகுதியில் வலை விரிப்பது பற்றியும் யோசனை சீர் பார்ப்பதில் ஐடியா வேலிடேஷன் நேரக்கூடிய இன்னல்களை பற்றியும் விவரிப்போம். ஆரம்ப நிலை யுக்தி தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.